அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தல் தொடர்பான புதிய சட்ட விதிகள் அமலாக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். அது குறித்து வழக்கறிஞர்கள் கருத்து.
பல்வேறு பிரச்சனைகளுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அந்த சஸ்பெண்ட் உத்தரவையும் ரத்து செய்து அவர்களே முழுமையாக வழக்கறிஞர் பணிக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
பெண்கள் உயர் பதவிகளை எட்டுவதால் உண்மையிலேயே பெண்களுக்கு பலன் கிடைக்கிறதா என்பது தொடர்பான ஒரு ஆய்வு.
சமூக பொருளாதார அரசியல் ரீதியான மாற்றங்கள் கீழேந்து மேல் வரைக்கும் ஏற்பட்டால்தான் பெண்கள் வந்து முழுமையாக முன்னேற்றம் அடைய முடியும், சமத்துவத்தை அடைய முடியும்னு நான் பாக்குறேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் சிவகுமார்.
பிரான்சின் வடக்கு நகரான ருவாங்கிற்கு அருகில் உள்ள தேவாலயம் ஒன்றில் மூத்த பாதிரியாரை கொன்ற இரண்டு தாக்குதல்தாரிகள் ஐஎஸ் அமைப்பிடம் தீவிர விசுவாசம் கொண்டவர்கள் என பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திலிருந்து பேசிய ஒலாந்த், ஐஎஸ் அமைப்பிற்கு எதிராக பிரான்ஸ் எல்லா விதத்திலும் போராடும் என அவர் தெரிவித்துள்ளார்.
Nous sommes face à une épreuve, une de plus, parce que la menace, elle est très élevée.
இது தொடர்பாக போலீசார் சிலரை கைது செய்துள்ளனர் என்று அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னர் கத்திகளை ஏந்திய அந்த தாக்குதல்தாரிகள் பலரை பணைய கைதிகளாக சுமார் 1 மணி நேரம் பிடித்து வைத்திருந்தனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த அந்த தேவாலயத்தின் பங்கு உறுப்பினர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார்.
தெற்கு சீனாவில் உலகில் புத்த மதத்தை கற்பிக்கும் மிகப்பெரிய மையங்களில் ஒன்றான திபெத்திய புத்த மத கல்விக் கழகத்தின் ஒரு பகுதியை சீன அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். தெற்கு சீனாவில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் எடுத்த புகைப்படங்களின்படி மலைப்பகுதியில் உள்ள புத்த பிக்குகள் மற்றும் மாணவர்கள் தங்கும் மலைப்பகுதி இல்லங்கள் உட்பட டஜன் கணக்கான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. உள்ளூர் அதிகாரிகள் அதிக கூட்ட நெரிசல் மற்றும் தீப்பிடிக்கும் ஆபத்தை குறைக்கும் வகையில் கட்டிடத்தை புதுப்பித்து வருவதாக உள்ளூர் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன.
தெற்கு தாய்லாந்தின் சிப்பாய்கள் மற்றும் போலீசார் பயன்படுத்தும் சித்திரவதை முறைகளை பற்றிய பக்க சார்பற்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்டதற்காக 3 பிரபல மனித உரிமை ஆர்வலர்கள் மீது குற்றவியல் அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அதில் ஒரு ஆர்வலரான பார்பென் கொங்கசோன்கிட் சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனலில் தேசிய தலைவராக உள்ளார். ஆர்வலர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் இராணுவத்தினரை பற்றி அவதூறு செய்திகளை வழங்கியதற்காக 2 வருடமும், நாட்டின் கணினி குற்றங்கள் தடுப்பு சட்டத்தை மீறியதாக கூறப்படும் குற்றத்திற்கு மேலும் 3 வருடங்களும் சிறை தண்டனையை அவர்கள் எதிர்நோக்கக்கூடும்.
இந்தியாவின் நன்கு அறியப்பட்ட அரசியல் ஆர்வலரில் ஒருவரான இரோம் ஷர்மிளா தான் 16 வருடமாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து கொள்ள முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் அரசியலில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மணிப்பூர் மற்றும் வேறு சில வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய ஷர்மிளா அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி இத்தனை ஆண்டுகளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தற்போது தான் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
டச் நாட்டு ஆண்களும் லாத்வியா நாட்டு பெண்களும் தான் உலகிலேயே உயரமானவர்கள் என்று புதிய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. அதே சமயம் குவாட்டிமாலா நாட்டு பெண்களும் கிழக்கு தைமோர் நாட்டு ஆண்களும் தான் உலகிலேயே குள்ளமானவர்கள் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. மனிதர்களின் உயரங்களில் மரபியல் தாக்கங்களால் சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனினும் நல்ல சத்தூட்டம், சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கிறது என லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்ட விதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக அந்த சட்ட விதிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து முரளிதரன்.
தமிழக வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த வழக்கறிஞர்கள் தொடர்பான புதிய சட்ட விதிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி எஸ்கே கவுல் உத்தரவிட்டுள்ளார். இந்த சட்ட விதிகளை எதிர்த்து தமிழக வழக்கறிஞர்கள் கடுமையாக போராடி வந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் வழக்கறிஞர்களின் நடத்தை குறித்த புதிய விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றம் அமல்படுத்தியது. அதன்படி நீதிபதிகளுக்கு எதிராக தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, நீதிமன்றத்திற்கு குடித்துவிட்டு வருவது போன்றவை கடுமையான குற்றமாக கருதப்படும் என்றும், இதில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் நிரந்தரமாகவோ குறிப்பிட்ட காலத்திற்கோ தொழில் செய்ய முடியாமல் தடை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய விதிகளை எதிர்த்து தமிழக முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் கடந்த ஜூன் 1 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சட்ட திருத்தத்தில் உள்ள ஆட்சேபகரமான விதிகள் குறித்து வழக்கறிஞர் சங்கங்களின் பிரதிநிதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும், இந்த கருத்துக்களை மூத்த நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான ஐவர் குழு பரிசீலித்து தகுந்த முடிவுகளை எடுக்கும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இருந்தபோதும் வழக்கறிஞர்கள் அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டுமென கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். புதிய விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தையும் வழக்கறிஞர்கள் நேற்று நடத்தினர். இந்த நிலையில் காசி ராமலிங்கம் என்பவர் தமிழக நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த உத்தரவிட வேண்டுமென கோரி மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்தார். அதில் துணை மனுவாக வழக்கறிஞர்களுக்கான புதிய விதியை ரத்து செய்ய வேண்டுமென கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு புதிய சட்டத்திருத்த விதிகள் பற்றி நீதிபதி குழுவிடம் பேசும்படி கூறியும் அதை வழக்கறிஞர்கள் ஏற்காதது குறித்து வருத்தம் தெரிவித்தார். மேலும் ஐவர் குழு இது தொடர்பாக முடிவெடுக்கும் வரை புதிய விதிகள் நடைமுறைக்கு வராது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தலைமை நீதிபதியின் இந்த அறிவிப்பை வழக்கறிஞர் சங்கங்கள் வரவேற்றுள்ளன. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் அறிவழகன், இந்த போராட்டங்கள் தொடர்பாக 126 வழக்கறிஞர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என கோரினார்.
நிர்வாகிகளை மாத்திரம் இவர்கள் வந்து அகில இந்திய பார் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இதை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக சொல்லி ஒரு நல்ல தீர்வு காண்போம் என்று அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அந்த சஸ்பெண்ட் உத்தரவையும் ரத்து செய்து அவர்களே முழுமையாக வழக்கறிஞர் பணிக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
போராட்டத்தை திரும்ப பெறுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் வழக்கறிஞர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன.
முரளிதரன். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்ற செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்டேன்.
இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசு வந்து இந்த வந்து நாங்கள் எதுக்காக வந்து இந்த இந்த அறிவிப்பு நாங்கள் வெளியிட்டோம், ஜல்லிக்கட்டுங்க வந்து தமிழருடைய ஒரு கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் இது நடைபெறுது, இது வந்து ஒரு விளையாட்டு தானே தவிர்த்து எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, விலங்குகள் வந்து துன்புறுத்தப்படுவது அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டில் வந்து கலந்து கொள்ளும் ஒரு ஒரு அந்த காளைகளும் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். மருத்துவர் மூலமா இந்த காளைகள் வந்து நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகளில் தான் நாங்கள் அனுமதி அளிச்சிருக்கோம்.
இந்த இதை பொறுத்த வரைக்கும் முந்தைய சந்தர்ப்பங்களில் கூட வந்து மத்திய அரசு வந்து பல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் தான் வந்து உச்சநீதிமன்றம் தடை விதிப்பது என்ற முடிவுக்கே வந்தது. தற்போது மீண்டும் வந்து மத்திய அரசு அது போன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பது வந்து ஏற்கத்தக்கதாக இருக்குமா?
இல்லை, சென்ற முறை வந்த பொழுது இந்த விதமான விதிமுறைகள் வந்து ஒரு சட்ட வடிவமாக என்கார்பரேட் பண்ணலை. ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்த வெளிப்பில் அந்த அறிவிப்பில் வந்து எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அந்த மாவட்ட அதிகாரிகள்லேருந்து ஒருத்தரும் என்னெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு பல்வேறு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தினால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அந்த அறிவிப்பிலேயே மத்திய அரசு உறுதிமொழி அளித்திருந்தது. அந்த உறுதிமொழியை வந்து இன்று வந்து மத்திய அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டி இந்த ஜல்லிக்கட்டு வந்து காலங்காலமாக நடந்தது ஒரு பாரம்பரிய விளையாட்டு, இது மகாபாரதத்திலேயே இதில் வந்து பல்வேறு மேற்கோள்கள்லாம் இருக்கு, அதனால் இந்த தடையை நீக்கணும் உடனடியாக அப்படின்னு அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. அதே மாதிரி தமிழக அரசு சார்பிலையும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது.
நீதிபதிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார்கள்?
நீதிபதிகள் வந்து இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளல. குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாங்க, இந்த குழந்தைகள் திருமணம் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே சமயத்தில் 10,000 பேர் 5,000 பேர்களுக்கோ திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ காலங்காலமாக வந்து அந்த குழந்தைகள் திருமணம் வந்து தடை செய்யப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வந்து பல்வேறு காலமாக நீண்ட காலமாக ஒரு செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த வாதத்தை ஏற்றுண்டு நாங்கள் தடை இணைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை வந்து இப்போ இந்த மத்திய அரசு இந்த ஜனவரி மாதம் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு, இது சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆராய போகிறோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இறுதி விசாரணையின் போது இந்த பல்வேறு இந்த வாதங்களை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லை மத்திய அரசு சொல்வதை சட்டப்பூர்வமாக ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
செய்தியாளர் வெங்கடேசன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து ஒரு இலங்கை செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியுடன் 5 ஆண்டுகளுக்கு தேசிய அரசாங்கம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதுகுறித்து கே எஸ் உதயகுமார்.
ஐக்கிய தேசிய கட்சியுடன் 5 ஆண்டுகளுக்கு தேசிய அரசாங்கம் ஒன்றை முன்கொண்டு செல்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு அனுமதியளிக்கவில்லை என்று அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரும் கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அலஹபெரும தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை அறிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு மாத்திரமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு அனுமதி வழங்கியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியுடனான தேசிய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவின் அனுமதியின்றி தேசிய அரசாங்கத்தின் கால எல்லைகளை நீடிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் கட்சியின் கொள்கைகளை மீறும் ஒரு செயல் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலஹபெரும மேலும் குற்றம் சாட்டினார்.
கே எஸ் உதயகுமார். அடுத்து, அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹிலாரி கிளின்டன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அந்த கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்காவின் முதல் பெண்மணி மிஷல் ஒபாமா பெண்கள் உயர்ந்த நிலையை எட்டுவது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் பெண்கள் அரசியலில் உயர்நிலையை எட்டுவதால் சமூகத்தில் பொதுவாக பெண்களின் நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சுதா சுந்தரராமன் அவர்களிடம் கேட்டேன்.
நேத்திக்கு வந்து மிஷல் ஒபாமா அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, எப்படி இன்னைக்கு பெண்கள் முன்னுக்கு வர ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, ரொம்ப உயர்ந்த பதவிகளுக்கு கூட இப்ப பெண்கள் வராங்க. அதை வந்து ஹிலரி கிளின்டன் உதாரணத்தை வச்சு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன உதாரணம் கரெக்ட் தான். அதாவது யுஎஸ்ஓடைய பிரசிடென்ட் ஒரு பெண்மணி அப்படின்றது வந்து இன்னைக்கு உலக அளவுல அது ஒரு முக்கியமான ஒரு 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 படி முன்னேற்றம் அப்படின்ட்டுதான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துக்கு வரத்துக்கே நிறைய எதிர்ப்புகள் இருந்ததுங்கிறது நம்ம பாக்குறோம். அதை மீறி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு வரவேற்க வேண்டிய
இல்ல. அதே நேரத்துல உலக அளவில் வந்து பல பதவிகளில் குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி போன்றவர்கள் பிரதமராக இருந்திருக்காங்க. ஆனால் பெண்கள் இந்த மாதிரியான உயர் பதவிகளுக்கு வந்தாலும் கூட உண்மையிலேயே வந்து அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து அவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இதனால வந்து இது வந்து ஒரு வெறும் அடையாளமாக மட்டும்தானே இருக்கிற மாதிரி தான ஒரு கருத்து இருக்கு.
உண்மையிலுமே பெண்கள் வந்து இந்த மாதிரி பதவிகளுக்கு வர்றது அவங்க அது ஒரு ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதை வச்சுன்றாங்க. இத வந்து ஒரு இன்னும் பாக்கி பெண்கள்லாம் இன்னும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்களே, ஆக சட்ட திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அதை கொஞ்சம் கொண்டு போகணும். இப்ப உதாரணமாக இந்திரா காந்தி இருந்தபோது நிறைய அவங்களால பண்ணிருக்க முடியும், ஆனா அந்த மாதிரியான முயற்சிகள்ங்கிறது மேற்கொள்ளல அப்படின்றது எங்களுடைய அப்பவே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துல இருந்து நாங்க வந்து அதை சுட்டி காட்டிட்டே இருந்தோம்.
என்ன காரணம், அவங்களுடைய அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களுடைய கண்ணோட்டம் மாறிவிடுகிறதா?
அதாவது அப்படி ஒரு இயக்கத்திலிருந்தோ அப்படி ஒரு சிந்தனையில இருந்தோ வந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரியான ஒரு பார்வை அதிகமா இருக்கலாம். இப்போ இவங்க அந்த அரசியல்லயே அதே மாதிரியான ஒரு மேல்தட்டு வர்க்க அரசியல்லயே மூழ்கி அந்த அரசியல் வழியாவே அந்த இடத்துக்கு வந்ததுனால அப்படிப்பட்ட கண்ணோட்டம் தான் மேலோங்கி நிக்குது. அந்த இடத்த அவங்க வந்து கையாளணும், அதை திருப்பி அவங்க அந்த இடத்துல இருக்கணும் நீடிக்கணும் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட அரசியல் தந்திரங்கள் சில நடவடிக்கைகள் அதெல்லாம் மேற்கொண்டாதான் அங்க இருக்க முடியும். ஆகவே பூரா அவங்களுடைய கவனம் அந்த அதிகாரத்தை எப்படி நமக்கு சாதகமா கையாளுறதுன்னு இருக்கே தவிர ஒரு ஜனநாயகத்து மூலமா வந்திருக்கோமே, இந்த ஜனநாயகத்துல பலதரப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, குறிப்பாக பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு, தலித் பெண்களை பத்தி ஆட்சியில இருக்கிறவங்க கவலைப்படணுமா வேணாமா?
இல்ல, இப்ப அந்த பார்வை மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்?
கீழ்மட்டங்கள்ல இருந்து பெண்கள் கூடுதலாக அதிகாரங்களுக்கு வந்து மாற்றம் கீழேந்து மேல் வரைக்கும் வரணும். இந்த முடிவெடுக்கக்கூடிய என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அதுல எல்லாம் பெண்கள் கூடுதலாக குறைந்தபட்சம் 30% to 50% வரைக்கும் அவங்க இருக்கணும். சமூக பொருளாதார அரசியல் ரீதியான மாற்றங்கள் கீழேந்து மேல் வரைக்கும் ஏற்பட்டால்தான் பெண்கள் வந்து முழுமையாக முன்னேற்றம் அடைய முடியும், சமத்துவத்தை அடைய முடியும்னு நான் பாக்குறேன்.
அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சுதா சுந்தரராமன் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.